நண்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன். தெற்கு பாக்தாத்தில் உள்ள கிராமத்தில் நிகழ்ந்த குண்டு தாக்குதல் ஒன்றில் 20 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக ஈராக் பாதுகாப்புத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று மற்ற சில தகவல்கள் கூறுகின்றன. ஒரு எரிபொருள் நிலையம் அருகே வெடிகுண்டு நிரப்பிய லாரி ஒன்று வெடிக்க வைக்கப்பட்டது. அந்த நிலையத்தில் தான் ஷியா முஸ்லீம் யாத்ரீகர்கள் பயன்படுத்தும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இறந்தவர்களில் கர்பாலா நகர் அருகே மத நிகழ்வு ஒன்றிலிருந்து திரும்பிய ஈரானிய பிரஜைகளும் அடங்குவார்கள். ஷியா முஸ்லீம்களை அடிக்கடி குறிவைத்து தாக்குதல் நடத்தும் ஐஎஸ் குழு இந்த தாக்குதலுக்கும் பொறுப்பேற்றுள்ளது.
மியான்மரில் வசிக்கும் சிறுபான்மையின ரோஹிஞ்சா முஸ்லீம்களை மியான்மர் இன சுத்திகரிப்பு செய்ய முயல்வதாக மூத்த ஐநா அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். ரக்கின் மாநிலத்தில் உள்ள ரோஹிஞ்சாக்களை ஆயுதம் ஏந்திய படையினர் கொன்று வருவதாகவும் பலரும் அண்டை நாடான வங்கதேசத்திற்கு தப்பியோட நிர்பந்திக்கப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமையைச் சேர்ந்த ஜான் மெக்கிசிக் தெரிவித்துள்ளார்.
The military and the BGP engaged in
அக்டோபர் மாதம் எல்லைப் பகுதியில் இருந்த படையினர் மீது நடத்தப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து பர்மா என்று அறியப்படும் மியான்மர் அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை நடத்தி வருகிறது. ஆனால் அட்டூழியங்களில் ஈடுபட்டு வருவதாக சொல்லும் தகவல்களை மியான்மர் மறுத்துள்ளது. வடக்கு ரக்கின் மாநிலத்தில் ரோஹிஞ்சாக்கள் தங்கள் சொந்த வீடுகளுக்கு தாங்களே தீ வைத்து வருவதாக மியான்மர் அதிகாரிகள் கூறுகின்றனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
கிழக்கு சீனாவில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்த ஒரு குளிர்ப்பு கோபுரத்தின் மீது கட்டப்பட்டிருந்த தற்காலிக சார மேடை கவிழ்ந்து விழுந்ததில் 67 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் மின் உற்பத்தி நிலையத்தின் பெரும்பாலான ஊழியர்கள் பலியாகியுள்ளனர். ஜியாங்ஷி மாகாணத்தில் உள்ள இந்த மின் நிலையத்தில் கட்டடப் பணிகளை வேகப்படுத்தும்படி மேலாளர்கள் மின் நிலைய ஊழியர்களை அவசரப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஊழல், தொழிற்சாலைகளில் உள்ள பாதுகாப்பு தர குறைபாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்க தொழிலாளர்களுக்கு தரப்படும் அழுத்தம் ஆகிய பல கூட்டு காரணங்களால் பெரும் தொழிற்சாலை விபத்துக்கள் சீனாவில் நடப்பது வழக்கமானது என்ற நிலையை உருவாக்கியுள்ளது.
சீனாவின் மேற்கு பகுதியில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவும் ஷின்ஜியாங் பிராந்தியத்தில் உள்ள பொதுமக்களின் கடவுச்சீட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்ய தொடங்கியுள்ளனர். இதுபோன்ற கொள்கை திபெத்தியர்களுக்கும் பொருந்தும் என கருதப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக இப்பகுதியில் மக்களின் நடமாட்டத்தின் மீது இந்த புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என ஆங்காங்கே செய்திகள் வெளியாகின. ஆனால் இந்த விவகாரம் தற்போது சீனாவின் தேசிய ஊடகங்களிலும் செய்தியாக வெளியாகி வருகின்றது. சமூக ஒழுங்கை பாதுகாப்பதுதான் இந்த கட்டுப்பாடுகளின் நோக்கம் என அந்த ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடவுச்சீட்டுகளை பாதுகாப்பாக வைப்பதையே இந்த புதிய விதிமுறை உறுதி செய்யும் என போலீசார் கூறுகின்றனர். குடிமக்களின் சுதந்திரமான நடமாட்டத்தை தடை செய்யும் இந்த விதிமுறை ஒரு விதிமுறை மீறல் என மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த திடீர் நடவடிக்கை முன்னாள் பிரதமரும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மன்மோகன் சிங் கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசின் நடவடிக்கையை திட்டமிட்ட கொலை, சட்டப்பூர்வமான சூறையாடல் என்று கூறியுள்ளார். காங்கிரஸ் தரப்பில் அவையில் பேசிய மன்மோகன் சிங் அரசின் நோக்கத்தை விமர்சிக்காவிட்டாலும் அதில் செயல்படுத்திய விதத்தை கடுமையாக விமர்சித்தார். இந்த நடவடிக்கையை அரசின் மாபெரும் தோல்வி என்று கண்டனம் தெரிவித்தார்.
We do not know what will be the final outcome. Prime Minister has said
இந்த நாட்டிலாவது மக்கள் வங்கியில் டெபாசிட் செய்த தங்கள் பணத்தை தங்களாலேயே எடுக்க முடியாது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார்.
கிழக்கு அலப்போவில் உதவிப் பொருட்களை விநியோகம் செய்யவும் காயமடைந்தவர்களை வெளியேற்றவும் ஐநாவின் ஒரு திட்டத்திற்கு சிறிய போராளி குழுக்கள் எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் அளித்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்யாவும் வாய்மொழியாக ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் ஆனால் சிரியா அரசாங்கத்திடமிருந்து இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் ஐநா மனித உரிமைகளுக்கான ஆலோசகர் ஜான் எக்லான் தெரிவித்துள்ளார். நகருக்குள் உதவிகள் செல்ல அனுமதி கிடைக்காத வரை போராளிகளின் பிடியில் உள்ள பாதி அலப்போ மக்கள் பட்டினி கிடப்பார்கள் என்று ஜான் இங்கிலாந்து தெரிவித்துள்ளார்.
சிரிய அரசு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தாக்குதலில் துருக்கி ராணுவத்தைச் சேர்ந்த 3 படையினர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் பலர் காயமடைந்ததாகவும் துருக்கி ராணுவம் கூறியுள்ளது. வடக்கு சிரியாவில் உள்ள அல்பாப் என்ற பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் நடந்தது. இங்கு இஸ்லாமிய அரசு என்று அழைத்துக்கொள்ளும் அமைப்பு மற்றும் குருது தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய சிரிய கிளர்ச்சியாளர் படைக்கு துருக்கி ராணுவம் ஆதரவு அளித்து வந்தது.
தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.